ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அருளால் தான் பெற்ற வியாபகத்தை கண்டு தன்னுடைய வியாபகத்தை மதித்து தன்னை பரம்பொருள் என்று மயங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் குருநாதரானவர் அந்த ஆன்மாவுக்கு தெளிவை தந்து, இந்த வியாபகத்தன்மை உனக்கு அருளால் தான் கிட்டியது, இருள்மலத்தை சார்ந்து நம்முடைய அருளாலே நீ நீங்கியிருக்கிறாய், ஆனால் பரம்பொருளாகியாமோ என்றுமே அதை சாராமல் இருக்கின்றோம், ஆகையினாலே சுவாசத்தை சார்ந்து அதிலிருந்து நீங்கிய ஆன்மா ஒருபோதும் பரம்பொருளுக்கு சமமாகாது என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு வினாவை இப்போது ஆச்சாரியர் கேட்கின்றார் சீடரிடம். 100வது கண்ணிக்கு அடுத்த அடியிலே, சிறந்த உனை கண்டவாறு எஞ்ஞன் ஓது எனவே வாய்மலர. ஆச்சாரியர் மாணாக்கரிடம் இப்போது வினா கேட்கின்றார். இதுவரை மாணாக்கர் தான் வினா கேட்டு வந்தார், இப்போ ஆச்சாரியர் கேட்கின்றார். நீ திருத்த முறை உன்னை அறிந்திருக்கின்றாயே, எப்படி நீ உன்னை அறிந்தாய், அதை கூறுவாயாக என்று கேட்கின்றார். இதுவரை பெத்த நிலையிலே உன்னை அறியாதிருந்தாய், நீ அல்லாத உடம்பை நீ என்று நினைத்து பிறவிதோறும் என்னென்ன உடம்பு எடுத்தாயோ அந்த உடம்பையே நீ என்று நினைத்து மயங்கி வந்தாய். இப்பொழுது இந்த முத்தி நிலையிலே நீ உன்னை அறிந்திருக்கின்ற ஆன்மான்னு அறிந்திருக்கிறாய், ஆன்மாவாகிய நீ உன்னை எப்படி அறிந்தாய் என்று கூறுவாயாக என்று கேட்கின்றார். சிறந்த உனை கண்டவாறு எஞ்ஞன் ஓது எனவே வாய்மலர என்று குருநாதர் திருவாய் மலர்ந்தருளவும் சீடர் சொல்கின்றார், கூறறிய உன் அருளை கொண்டே உணர்ந்தேன் எனதறிவால் என்னை என இன்று இயம்புதல். இன்று இந்த சுத்த நிலையிலே அடியேன் கூறறிய உன் அருளை கொண்டே, சொற்களால் எடுத்துரைக்க இயலாத உன்னுடைய அந்த பேரொருளின் துணை கொண்டே எனதறிவால் என்னை உணர்ந்தேன், உன் அருளின் துணை கொண்டு என்னுடைய அறிவினாலே உன்னை நான் அறிந்தேன். ஆகவே இங்கு ஞானாசிரியர் கேட்கின்ற வினா என்னவென்றால், இந்த சுத்த நிலையிலே ஆன்மாவாகிய நீ உன்னை எவ்வாறு அறிந்து கொண்டாய் என்று கேட்கின்றார். இதுதான் வினா. அதுக்கு சீடர் கூறுகின்ற விடை என்னவென்றால், சொல்லுவதற்கரிய உன்னுடைய திருவருளின் துணை கொண்டு என்னுடைய அறிவினாலே நான் என்னை அறிந்து கொண்டே என்று கூறுகின்றார். அப்போ ஆசிரியர் அதற்கு மேல் வினாக்களை கொடுக்கின்றார். மன்னவன் நீ காணா அருளதனால் கண்டதெஞ்ஞன், மன்னவனாகிய குருமூர்த்திகள் கேட்கின்றார், நீ காணா அருளதனால் கண்டது எஞ்ஞன், என்னுடைய அருளினாலே உன்னை கண்டேன்னு சொல்றாய, என்னுடைய அருளை நீ முதல்ல காண முடியாது இல்லையா, என்னுடைய அருள் உன்னுடைய காட்சிக்கு அப்பாற்பட்டது, உன்னால் காண முடியாத என்னுடைய அருளை கொண்டு நீ எப்படி உன்னை காண முடியும், அப்படின்னா என்னுடைய அருளை நீ கண்டாயின்னு சொன்னேன்னா, இல்ல உங்க அருளை கண்டேன் கண்டு அந்த அருளின் துணை கொண்டுதான் என்னை கண்டேன்னு சொன்னாங்கன்னா என்னுடைய அருளை கண்டது எப்படி, அதைத்தான் உன்னால் காண முடியாதே எப்படி காண்பாய் என்று கேட்கின்ற, நீ காணா அருளதனால் கண்டதை என்னை உன் அருளின் துணை கொண்டுதான் நான் கண்டேன் அப்படின்னு சொன்ன, நீ பெத்த நிலையிலே கண்ணின் துணை கொண்டு ஒரு உருவத்தை கண்டிருக்கலாம், காதின் துணை கொண்டு ஒரு ஓசையை கேட்டிருக்கலாம், வாயின் சுவை கொண்டு ஒரு சுவையை அறிந்திருக்கலாம், வாயின் துணை கொண்டு அந்த இந்திரியங்கள் இருக்கின்றனவே தடை இந்திரியங்கள், அவை போல அல்ல நம்முடைய அருள், கண்ணின் துணை கொண்டு உருவத்தை அறிந்த மாதிரி, காதின் துணை கொண்டு ஓசை அறிந்த மாதிரி, திருவருளின் துணை கொண்டு நீ உன்னை அறிந்ததாக கூறுவது பொருந்தாது, நம்முடைய அருளானது உனக்கு இந்திரியங்கள் துணை செய்வது போல் துணை செய்யாது, ஏன்னா இந்திரியங்கள் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை, ஆனால் நம்முடைய அருளோ உன் ஆளுகைக்கு உட்பட்டதன்று, நீதான் நம்முடைய அருளின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறாய், ஆகவே திருவருள் உனக்கு கருவியாகாது, இந்திரியங்கள் போல கருவியாகாது, திருவருள் துணை கொண்டுதான் ஆன்மா தன்னை அறிகிறது, ஆனாலும் அந்த இடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு விளக்கி அருள்கின்றார். இதுதான் இப்படி ஒரு வினாவை ஆசிரியர் மூலமாக அதை எழச் செய்து அதுக்கு விளக்கமும் தந்து பெத்த நிலையிலே இந்திரியங்களை கருவியாக கொண்டு ஆன்மா விடயங்களை அறியும். அது மாதிரி முத்தி நிலையில திருவருள் மூலமாக ஆன்மா அறியுதுன்னா திருவருளை கருவியாக கொண்டு அறியவில்லை. திருவருளுக்கு ஆன்மா கருவியாக அடங்கி அது தன்னை அறிகின்றது. ஆகவே தன்னை அறிகின்ற முறைமை முற்றிலும் வேறானது. அந்த முறைமையே வேறு என்று புலப்படுத்துகின்றார். இதெல்லாம் நம்ம ஞானசாஸ்திரங்கள் புலப்படுத்தாவிட்டால் நம்ம அறிய முடியுமா? சீடனே, நீ தெளிவாக உன்னை அறிந்து கொண்ட முறை எவ்வாறு கூறுக அப்படின்னு ஆசிரியர் கேட்ட உடனே, சொல்லுதற்கரிய உனது அருளை கொண்டே என் அறிவால் என்னை உணர்ந்தேன் இந்நாளில் என்று அடியேன் விடை கூறவும் மன்னவன் கூறுவான். அதாவது ஞானாசிரியர் கூறுகின்றார், நீ உன் அறிவால் அருளை அறிய முடியாதே. அப்படி இருக்க உன் அறிவால் அறிய இயலாத அருளினால் உன்னை கண்டது எப்படி? அவ்வாறு கண்டாலும் இல்லையா, அருளால் தான் கண்டேன் நீ சொன்னா இறைவனுடைய அருள் உனக்கு கருவியாக பொருந்திட்டுன்னு ஆயிரும். அருளானது வீணான தத்துவ கருவிகள் போல் கருவியாக விளங்கக்கூடியது அல்ல. ஆகவே இது எடுத்துரைக்க முடியாத ஒன்று, இருந்தாலும் அதை ஓரளவிற்கு எடுத்துரைக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதாவது அந்த திருவருளை ஆன்மா எவ்வாறு அறிந்தது என்று சொன்னால், தத்துவ கருவிகளின் துணை கொண்டு திருவருளை அறிய முடியாது. தத்துவ கருவிகளை நீங்கி நானே பிரம்மம் என்று உணைத்து நிற்கின்ற ஆன்மா அறிவை கொண்டும் திருவருளை அறிய முடியாது. இதுவரை பெத்த நிலையில் தான் அறிந்து வந்ததெல்லாம் தத்துவ கருவிகளால் மட்டுமல்ல, தத்துவ கருவிகள் வாயிலாக திருவருள் உணர்த்தி உணர்த்தியே அறிந்து வந்தோம். இப்போது திருவருளையே அறிய வேண்டும் என்றால் அதையும் திருவருள் தான் நமக்கு உணர்த்த வேண்டும் என்று அந்த அருளையே வேண்டி அருளிலே அடங்கி நின்றால், அந்த அருளுக்கே எல்லா முதன்மையும் என்று அடங்கி நின்றால், அந்த அருளானது ஆன்மாவை தன்மயமாக்கி, அதாவது அந்த அருள், அருள் என்பது இங்கு இறைவனுடைய ஆற்றல் தான், அது உயிர்கள் மேல இரக்கத்தையே போடுகின்றது. அதனால இறைவனுடைய ஆற்றலையே அருள் என்று சொல்கின்றார்கள் செய்தி சான்றிதழ். அருளது சக்தியாகும் அரண்தனுக்கு என்றார். சிவசக்தியின் அதனுடைய ஆற்றலை பார்த்தீங்கன்னா 224 புவனங்கள், 36 தத்துவங்கள், 5 கலைகள், இது போக சொல்லுலகம் எல்லாவற்றையும் தன்னுடைய நினைப்பினாலேயே தோற்றிருக்கின்றார் பெருமான். சங்கற்பத்தினாலே தோற்றிருக்கின்றார், சங்கற்பத்தினாலே நடத்துகின்றார், சங்கற்ப மாத்திரையே அத்தனையும் ஒடுக்குகின்றார். அவருடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றல்! ஆனால் அதற்கு இன்னொரு பெயர் வைத்திருக்கின்றார்கள், இன்னொன்றால் அருள் என்றே வைத்திருக்கின்றார். அந்த ஆற்றல் அது அளவு கடந்த ஆற்றல், என் குணங்களில் ஒன்று. அளவின் ஆற்றல் என்பது பெருமானின் என் குணங்களில் ஒன்று. அந்த ஆற்றல் முழுக்க ஆன்மாக்களாகிய நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு கொஞ்சம் ஆற்றல் இருந்தா ஆற்றல் குறைவா உள்ளவர்களை அடக்கியாளர்கள் நினைக்கிறேன். ஏன் பாத்துக்கிறேன், இவன் ஏமாளியா அப்படின்னு பாத்துக்கிறேன். ஏமாளினா உடனே அதை உள்ட வரப்படுறேன். இல்ல நமக்கு மேல பெரிய ஆளுனா பணிஞ்சு பெற வேண்டியது இல்லையா? இந்த மாதிரி இருக்கு உலக போக்கு. ஆனா பெருமானுடைய ஆற்றல் சங்கற்ப மாத்திரையினாலே சகல பிரபஞ்சங்களையும் படைத்து காத்து ஒடுக்கக்கூடிய பேராற்றல், அந்த ஆற்றலை கொண்டு அவர் செய்வது என்ன? 5 தொழில்கள் செய்யறாரியா? 1 தொழில், 2 தொழில் இல்ல. என்ன அருணதிசன் சொன்னாரு, 5 தொழில் செஞ்சாரு, 5 தொழிலும் அருளல் தான். அருளல் தொழில் மட்டுமன்று, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லாமே அருளல் தான். அருளர் என்பது அது நேரடியாக அருள் அருள்வதனால அது அருளர்னு சொல்லப்படுது. நேரடியாக அருள்வதற்காக ஆன்மாவை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் மற்ற 4 தொழிலும் செய்யப்படுகின்றன. ஆகையினாலே படிப்பொழி, பந்தம், வீடு, பார்த்திவின் அருளே எல்லாம். அருளல் தொழில் வீடு வைத்திருக்கு துணை செய்கிறது. மற்ற 4 தொழில்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் பந்தத்துக்கு அல்லவா துணை செய்கின்றன. அப்படின்னா அது பந்தத்துக்கு துணை செய்தாலும் இல்ல, முடிவில் பந்தத்திலிருந்து உயிரை விடுவிக்கவே அத்தொழில்கள் செய்யப்படுகின்றன. ஆகவே அது பந்தத்துக்கு தொழில் செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் அவையும் அருள தொழில் தான். பனிப்பொழி, பந்தம், வீடு, பார்த்தெழின் அருளே எல்லாம். அருளது சக்தியாகவும் அரண்டனுக்கு அதனுடைய அந்த அளவில்லாத சக்தி நமக்கு அருள் செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அது அருட்சக்தியாகும். ஆகையினாலே அந்த இறைவனுடைய அந்த அளவில்லாத ஆற்றலை, அவன் செயலன்றி நமக்கு என்று செயல் இல்லை, அவன் உணர்த்தினாலன்றி நமக்கு உணர்வில்லை என்று அந்த அருளுக்கு அடங்கினால் ஆன்மாவிடத்திலே அந்த அருள் சக்தி மேலிடும், மேலிட்டு ஆன்மாவை தன்மயமாக்கிவிடும், ஆன்மாவை அருள்மயமாக்கிவிடும். அந்த அருளில் அடங்கி ஆன்மா சிவத்தையும் காணும், தன்னையும் காணும். தன்னை காணும் போது அந்த அருள்மயமாகவே காணும். ஆன்மா ஒருபோதும் தனித்திருப்பதில்லை. எதை சார்ந்ததோ அதன் ஒன்றை சார்ந்ததா இருக்கும், சார்ந்திருப்பது மட்டுமல்ல அதன் மயமாக இருக்கும், அதன் மயமாக இருக்கும். உடம்பை சார்ந்தால் உடம்பின் மயமாக இருக்கிறது. அது மாதிரி திருவருளை சார்ந்தால் திருவருளின் மயமாக இருக்கும். பூவின் அதன் மனம் அடங்கி இருப்பது போல அசத்தை சார்ந்த போதும் சரி, சத்தை சார்ந்த போதும் சரி, அதன் அதனில் அடங்கி இருப்பதுதான் ஆன்மாவினுடைய தன்மை என்று சித்தியார்களே கூறுகின்றார். சத்து அசத்து இரண்டையும் அறிவது ஆன்மா. சத்த நிலையிலே உலக பொருள்களை அறிகிறது, அவையெல்லாம் அசத்து. முத்தி நிலையிலே சிவத்தை அறிகிறது, சிவம் தான் சத்து. அசத்து என்பது நிலையற்ற பொருள், ஜட பொருள். சத்து என்பது நிலையான பொருள், பேரறிவு கொண்ட பொருள், எப்போதும் ஒரே தன்மையா இருக்கும் பொருள் தான் சத்து. அசத்தாகிய உலக பொருளை அறியும் போது எப்படி அந்த பொருளிடத்தில் ஆன்மா அடங்கி இருக்கிறதோ அதுபோல சத்தாகிய சிவத்தை அறியும் போது அந்த சிவத்திடத்திலே அடங்கி இருக்கும். அது தனித்து காணப்படாது ஆன்மா. எனவே சத்து அசத்து அறிவது ஆன்மா. தான் சத்தும் அசத்தும் அன்று, நித்தனாய் சதசத்தாகி நின்றிடும் இரண்டின் பாலும். சத்தை சார்ந்தால் சத்தின் மயமாகவும், அசத்தை சார்ந்தால் அசத்தின் மயமாகவும் விளங்குவதனால ஆன்மாவுக்கு சததத்து என்று பெயர். நித்தனாய் சததத்தாகி நின்றிடும் இரண்டன் பாலும். இரண்டன் பாலும்னா சத்தின் பாலும் அசத்தின் பாலும். ஒத்துடன் நின்றிடாது, ஒத்துடன் விளங்கி நில்லாது, உதியாது நின்றிடாது, வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும். சத்தை சார்ந்திருந்தாலோ அசத்தை சார்ந்திருக்கும் போதோ ஆன்மா தனித்து விளங்காது. அதுக்காக சத்தை சார்ந்து இது அழிந்து சத்தாகவே ஆகிவிடாது. ஆற்று நீர் கடநீர் கடந்த அப்புறம் ஆற்று நீர் ஒண்ணே இல்லை, அது மாதிரி ஆன்மான ஒண்ணே இல்லாம போயிடாது. அப்ப எப்படிதான் இருக்குன்னா, பூவில் மனம் அடங்கி இருப்பது போல சார்ந்த பொருளில் ஆன்மா அடங்கி விளங்கும். உடம்பில் காணப்படுகின்ற செயல்பாடுகளை வைத்துத்தான் உடம்புக்குள்ள ஆன்மா இருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. அதுபோல முத்திய நிலையிலே அருள்மயமாக ஆன்மா விளங்கும். தன்னை அருள்மயமாகவே அது காணும், தன்னை அருள்மயமாகவே காணும். அருளை சார்ந்து சிவத்தை காண வேண்டும். அருளை சார்ந்தனால இந்த சிவத்தினுடைய அருள் தான், அப்ப சிவச்சார்பு வந்தாச்சுன்னு அர்த்தம். எனவே சிவபிரான் திருவருளை பெறாதவர்கள் தம்மை காண முடியாது. எனவே ஒரு சாரார் தன்னை அறிந்தால் போதும். ஐயா, கடவுள் வழிபாடு என்பதெல்லாம் கூட பெருசு இல்லை, தன்னை அறிந்தால் போதும். அதெல்லாம் நம்ம பட்டினத்தடிகள் தெளிவாக சைவ சித்தாந்தம் மூலம் நமக்கு உணர்த்தி விட்டார். திருவிடைமருதூர் முகாலிங்க சுவாமி மீது ஓர் மும்மணி கோவை பாடியுள்ளார்கள் பட்டினத்தை. திருவிடைமருதூர் மும்மணி கோவை, அது 11 திருமுறையிலே இருக்கின்றது. மிக அருமையான ஒரு இலக்கியம். அதுல சொல்லுவார் என்னவென்றார், நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. யார் சிவபிரானை தரிசிக்கவில்லையோ அவர்கள் தம்மையும் தரிசிக்கவில்லை. சிவபிரானை கண்டவர்கள் தான் தம்மை கண்டவர்கள். எனவே ஆலயத்துக்கு வழிபட போகின்றார்கள்னா அதெல்லாம் சும்மா இல்லை. ஆலய வழிபாடுதான் எதிர்காலத்தில் உள்ளத்தில் பெருமான் எழுந்தருவதற்கு வழிவகுக்கும். உள்ளத்தில் பெருமான் எழுந்தருளும் போது அந்த பெருமானை தரிசித்து அதன் வாயிலாக தம்மையும் தரிசிப்போம். அவன் அருளை பெற்று அவனை கண்டால்தான் தன்னையும் காண முடியும். தன்னையும் தன்னாலே கண்டு தமை காணார் என்னாம் என அறிவார் என்று திருஞான கோத்திர சொல்லியது. அரண் தன்னாலே தன்னையும் கண்டு, அரண் தன்னாலே தன்னையும் கண்டு தமை காணார் என்னாம் என அறிவார் என்று திருஞான கோத்திரம். நாடியோ என்போ நரம்பு தீக்கோளையோ அந்த பாட்டு. அரணுடைய திருவருளாலே அரணை அறிந்து அதன் மூலம் தம்மையும் அறியாதவர்கள் தாம் யார் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒருபோதும் முடியாது. அந்த உண்மையை உணர்த்த தான் ஆசிரியர் மாணாக்கரிடம் ஒரு விடையை எழுப்பினார், ஒரு வினாவை எழுப்பினார். நீ உண்மை அறிந்து கொண்டது எப்படி? உன் அருளாலே அறிந்தேன்னா என்ன பெற்ற நிலையில கண்ணாலே பார்த்தறிஞ்சேன் காதாலே கேட்டறிஞ்சேன்ங்கிற மாதிரி முத்து நிலையில அருளாலே என்ன அறிந்தேன்? ஆகவே முத்திலே ஆன்மா இருக்காது, அது சிவத்தோடு ஒன்றாயிரும். கடல் நீர்ல ஆற்று நீர் கடந்து விட்டது என்றால் அப்புறம் ஆற்று நீர்னு ஒண்ணு இருக்காது, எல்லாம் கடல் நீர் ஆயிரும். அதனாலதான் முத்தியில ஆன்மா சிவமாயிரும் சொல்லிட்டாங்க. அப்ப ஆன்மான்னு ஒண்ணு இருக்காதுன்னு அர்த்தம், முத்தியில ஆன்மா சிவமாகும் சொல்லியாச்சு. சிவமாகும்னா அப்புறம் ஆன்மா எப்படி இருக்கும்? ஆகவே அது இருக்காது. எப்படின்னா கடல் நீரில் ஆற்று நீர் கலந்தது போல. சித்தாந்த சாஸ்திரங்கள்ல கூட இந்த ஓமை தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆமா. முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின்னீங்கா முறை போல் என்று சித்தியார்ல சொல்லியிருக்கு. அதைத்தான் இங்கே எடுத்துக்கொள்கின்றார். முத்தியிலே ஆன்மா சிவத்தோடு ஒன்றி சிவமாக திகழ்கிறது என்றாலும் ஆன்மா அழிந்து விடவில்லை. அந்த சிவத்தோடு சேர்ந்த ஆன்மா சிவமாகும் என்பதற்கு என்ன அர்த்தம்னா ஆன்மா சார்ந்ததன் வண்ணமா இருக்கும் இல்லையா? அதனால அது சிவத்தை சார்ந்து சிவமயமா இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்காக ஆன்மாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த முத்து இன்பத்தை அனுபவிப்பது யார்? சிவத்துக்கும் அனுபவம் கிடையாது. அந்த முத்து இன்பத்தை அனுபவிக்கும் பொருளாக இங்க ஆன்மா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் முத்திதனில் மூன்று முதலும் ஒழிய கேள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, அதைத்தான் முதல்ல சொன்னார். ஏன்னா முத்தியில ஆன்மாவே அழைச்சி போயிரும் ஒரு சாரா சொல்வதனால ஆன்மா எப்படி இருக்கிறது முத்தி நிலையில, அதை முதல்ல சொன்னார். சுத்த அனுபவத்தை குறித்தல் அணு, அந்த சுத்த அனுபவமாகிய சிவ அனுபவத்தை பெறுகின்ற பொருளாக, அந்த சிவ அனுபவத்தை அனுபவிக்கின்ற பொருளாக முத்தியில் ஆன்மா இருக்கத்தான் செய்கிறது. அப்ப பதி எப்படி இருக்கிறது? அந்த இன்பத்தை வழங்கும் பொருளாக பதி இருக்கின்றது, பெறுகின்ற பொருளாக ஆன்பாட்டு இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணமாக உள்ள பொருளாக பாட்டம் இருக்கிறது. எதிர்மறையான காரணம், பெற்றதுல இந்த அவர் முத்தியை கொடுக்க முடியல, இவர் வாங்க முடியல. கொடுப்பதுக்கு அவர் திருவுள்ளம் பற்றி தான் இருக்கிறார், ஆனா வாங்குற நிலையில ஆன்மா இல்லை. காரணம் இந்த பாட்ட தடை, ஆணவ தடை. முத்தியில இந்த ஆணவம் தான் நீங்கி இருப்பது பற்றி இந்த செயல்பாடு நடப்பது முடிகிறது. அவன் இன்பத்தை கொடுக்கவும் வாங்கவும் முடியுது. எனவே ஆணவமானது தன்னுடைய இன்மையினாலே, தன்னுடைய சக்தி கேட்டின் மூலமாக, பொருளளவில் ஆணவம் இருக்கத்தான் செய்து, தன்னுடைய சக்தியின் கெட்டு நிற்பதனாலே இந்த இன்ப அனுபவம் அங்கு நிகழ்கிறது. எனவே ஆணவ மனமானது அங்கு சக்தி கட்டு இருக்கிறது என்று உய்த்து உணரலாம். அதான் இத்தை விளைவித்தல் மலம் என்றார். விளைவிப்பது, விளைவித்தலை நேரடியாக செய்வதற்கு அது ஒரு கர்த்தா பொருள் அல்ல இல்லையா? அதனுடைய சக்தி கெட்டிருப்பதனாலே இது விளைவதற்கு அது ஏதுவாகின்றது, அவ்வளவுதான். ஆகையினாலே ஆணவம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய சக்தி ஒடுங்கிவிட்டது. முத்தி அடைந்த ஆன்மாவினிடத்தே ஒடுங்கி இருக்குது. முத்தி அடையாத ஆன்மாவிடத்தில் இருக்கதான் செய்யுது இல்லையா? முத்தி அடைந்த ஆன்மாவிடத்தில் ஆணவத்தின் சக்தி ஒடுங்கிவிட்டது. அதனால முத்தி இன்பம் பெறுவதற்கு அந்த ஆன்மாவுக்கு அது வசதியா இருக்கு. ஆகையினாலே ஆகவே இந்த இது உண்மை விளக்கத்திலே சொன்னது. இங்க எப்படி சொல்றார் அப்படின்னா, அதான் முத்தி இன்பத்தை பெறுவதற்கு ஆன்மா அங்க இருக்கணும் என்றுதான் இங்கேயும் ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். இங்க வேறொரு ஓமை, அதாவது ஆன்மாவின் அறிவு சித்தறிவு, சிவத்தின் அறிவு பேரறிவு, பேரறிவுக்குள் அடங்கி அந்த சித்தறிவு இருக்கிறது, அது அழியவில்லை. உண்ணுணர்வு சிற்றுணர்வு 130 கண்ணி 130 போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த அடி. உண்ணுணர்வு சிற்றுணர்வு இங்கு உற்றதுவோ பேருணர்வான் விளைந்த உன்னறிவு சிற்றறிவு ஆச்சாரனுடைய கருணையினாலே நீ சேர்ந்துள்ள சிவஞானமோ பேரறிவு. ஆன்ம ஞானம் சிற்றறிவு, சிவஞானம் பேரறிவு. அன்னதனால் குற்றமென ஐயனே, அதனால என்ன அப்படின்னா, ஐயனே நிலைபெற்று வரும் சிற்றறிவு பேரறிவை சார்ந்தால் அப்பேரறிவாகவே ஆகி விடுதல் அன்றி கெடாமல் இருக்குமோ? இதுதான் அந்த தடை எழக்கூடிய இடம். இதுதான் சிற்றறிவு பேரறிவை சார்ந்தால் அந்த பேரறிவாகவே ஆகிவிடும். அப்படி ஆயிட்டதுன்னா அந்த சிற்றறிவு வந்து கெட்டு விட்டதுன்னு தானே அர்த்தம். ஆகவே அது கெடாமல் இருக்குமோ என்று கேட்டால், பேரறிவோடு சிற்றறிவு கலந்தாலும் பொருளால் ஒன்றாகுதல் இல்லை. பேரறிவோடு சிற்றறிவு கலந்தாலும் பொருளால ஒன்றாவதில்லை. பேரறிவுடைய சிவங்கிற பொருளும் இருக்கும், சிற்றருடைய ஆன்மாவுங்கிற பொருளும் இருக்கும், ரெண்டு பொருளும் சேர்ந்து ஒன்றாகாது. எப்படின்னா, அப்ப கேட்கிறார், உண்மை பொருளானவனே சொன்ன கருத்திற்கு தக்க ஓமை கூறுவாயாக என்று கேட்கின்ற அந்த 130 கண்ணி போட்டுக்கிறதுல அதுக்கு ஒரு 2 அடி தாண்டி வந்தா சிற்றுணர்வு பேருணர்வை சேர்ந்தால் அதுவன்றி, அதுவன்றின்னா அந்த பேருணர்வாகவே ஆகிவிடுவது அன்றி மற்ற உளதோ, அந்த சிற்றுணர்வு தனியா இருக்குமா இல்லையா, மற்ற உளதோ என்ன என்று கேட்க, மதியுளாய் அறிவுள்ளவனே என்று சொல்றார். மதியுளாய் உற்றிடினும் ஒன்றாவது இல்லை. சிற்றறிவு பேரறிவோடு ஒன்றாக பொருந்தினாலும் ரெண்டும் சேர்ந்து ஒரே பொருள் ஆவது இல்லை, ஒன்றாவது இல்லை என என்று ஆசிரியர் கூறவும், அப்ப மாணாக்கர் வேண்டுகிறார், உண்மையனே மெய்ப்பொருளானவனே சொற்றதனுக்கு ஒன்றாம் ஓமை உரை என்ன, நீ சொல்வதற்கு ஒரு நல்ல ஓமையோடு விளக்கம் சொல்லப்பான். சித்தருடைய ஆன்மா பேரருடைய சிவத்தை சார்ந்தாலும் அது சிவமாகவே ஆகிடுவதில்லை, ஆன்மா அறிவதில்லை என்று சொன்ன, அதுக்கு ஒரு நல்ல ஓமை சொல். ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேர்ந்து அதன் மயமாகவே ஆகியும் கேடாமல் இருக்கிறது அப்படின்னு ஏதாவது ஓமை சொல்லி காட்டு, நான் ஒத்துக்கிறேங்கிற சொல்றாரு. அருமையா சொல்றாரு, எங்கேயும் அந்த ஓமையை தேட வேண்டாம். எதையாவது பொருளை தேடணும்னாலும் சூரிய ஒளியின் துணை கொண்டு கண்ணால தானே தேட வேண்டியது இருக்கு. அந்த சூரிய ஒளியும் கண்ணொழியுமே போதும் இதுக்கு ஓமை இல்லையா, வேற தேடி அடைய வேண்டாம் ஓமைய. என்ன ஓமைன்னா, அருமையா சொன்னார், நன்றான சீரார் கதிரொளியில் சென்றடங்கும் கண்ணொளிதான் நேராம் ஒளியா இறந்ததோ பார் என்ன. நல்ல சீர் நிறைந்த அந்த கதிரவன் ஒளியிலே கண்ணொளியானது பொருந்தி அடங்குகின்றது. அப்படி கதிரவனொளியிலே பொருந்தி அடங்குகின்ற கண்ணொளி அந்த கதிரவனொளியாகவே ஆகிவிட்டதா? இப்போ நாம இப்போ வந்து நம்மளை சுத்தி இருக்கிற கதிரவன் ஒளி வெளிச்சமா இருக்குது இல்லையா, இது கதிரவன் ஒளி, இதுலதானே நம்ம கண்ணொளி அடங்கி இருக்குது. நம்ம கண்ணொளி இப்ப அந்த கதிரவன் ஒளியாகவே ஆகிவிட்டதா? ஆனால் நம்ம கண்ணொளி கதிரவன் ஒளிக்குள் அடங்கி இருக்கின்றது. கதிரவன் ஒளி வேறு கண்ணொளி வேறு என்று நம்ம பிரித்து காட்ட முடியாது. அது அதன் மயமா அடங்கிட்டது. அடங்கிட்டது நிறுவனம், அதனாலதான் நமக்கு எல்லா பொருளும் நல்லா புலனாகுது. நல்லா எல்லா பொருளும் பாசிப்படுதுன்னா எல்லா பொருளும் தெரியுதுன்னா காரணம் கதிரவனுடைய கூட நம்ம கண்ணொழி பிரிக்க முடியாதபடி அடங்கிட்டு அடங்குனாலும் நம்ம கண்ணொழி என்பது இருக்கத்தானே செய்கிறது இல்லையா. அப்போ மாணாக்கர் கேட்கின்றார், நின்ற ஒளி என்று நிரூபிக்கும் கண்ணொளி வேறு இன்றளவே கதிரனுடைய கண்ணொழி அடங்கிட்டதுன்னா அதுக்கப்புறம் கதிரனொழி தான் இருக்குது, கண்ணொழி தான் இல்லையே என்று மாணாக்கர் சொல்கின்றார். கண்ணொழி வேறு நன்று என்று இறங்கியே, சரிப்பா ரொம்ப நன்று அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிறானே இப்படி சொல்லிட்டு இருக்கிறானே இறக்கப்பட்டு ஞானாசிரியர் சொல்கின்றார், ஒன்றால செய்ய கதிரும் சிறந்த பொருளும் கதிர்த்தே துய்ய விழிப்போ கதிர்போ தோன்றிடுவது. இப்ப கண்ணொழியே இல்லாம போயிட்டுப்பா, கதிரொழிக்குள்ள சேர்ந்து கண்ணொழியே இல்லாம போயிட்டு சொல்றையே, இப்ப இந்த கதிரொழியாகிய வெளிச்சம் யாருக்கு புலனாகுது, எந்த பொருளுக்கு புலனாகுது, இந்த வெளிச்சத்திற்குள்ளே இருக்கிற பொருள்கள் எல்லாம் எந்த பொருளுக்கு புலனாகுது, அந்த கதிரவனுக்கு புலனாகிறதா கண்ணுக்கு புலனாகிறதா,
கண்ணுக்கு தானே புலனாகிறது. அப்ப கண்ணொழி என்பது இருந்தால்தானே கண்ணுக்கு புலனாகும். எனவே கண்ணினுடைய ஒளியானது கெடவில்லை. அப்புறம் இரவு பொழுதுல இந்த கதிரவன் ஒளி நீங்கி போகிறது. அப்போ கண்ணொழி வேறொரு விளக்கொழியை சார்ந்து காணத்தானே செய்கிறது. மீண்டும் மறுநாள் நீ காலம் மறுபடி கண்ணொழியோடு தோன்றுகிறது. இல்லாம போனா எப்படி இது தொடர்ந்து நடக்கும் இல்லையா? ஆகையினாலே ஒன்றாக செய்ய கதிரும் சிறந்த பொருளும், செய்ய கதிரும்னா கதிரவனும் சிறந்த பொருளும், அந்த கதிரவனுடைய அறியப்படுகின்ற சிறந்த பல பொருள்களும் யாரால் பார்க்கப்படுகின்றன? சுய வெளிப்போ கதிர்போ தோன்றிடுவது யாருக்கு காட்சி அளிக்கின்றன? கண்ணுக்கா கதிரவனுக்கா? ஐயமர சொல் இல்லையா என்று கேட்கின்றனர்.
ஐயமர சொல் என்றிடலும். அப்போ இதுல அவர் தெளிவுபடுத்த, ஆகா சூரிய ஒளியோடு ஒன்றினாலும் கண்ணொளி அழிவதில்லை. அது மாதிரிதான் முத்தியில ஆன்மா சிவத்தோடு ஒன்றிவிட்டாலும் அந்த ஆன்மா அழிவதில்லை. இங்கு கண்ணொளியானது பொருள்களை காணும் ஒளியாக இருக்கிறது. அதுபோல அந்த முத்தியிலே இன்பத்தை பெரும் பொருளாக ஆன்மா இருக்கிறது என்று சொன்னேன். அடுத்தார் போல ஒரு ஐயத்தை எழுப்புகின்றார். என்னவென்றால், முத்தியிலே ஆன்மா கெடாமல் இருக்கும். நீங்க சொன்ன ஓமை மூலமா அது நல்லா புரியுது. இருந்தாலும் ஆகமங்கள்ல ஆங்காங்கு என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தம்முடைய அறிவும் செயலும் கெட்டவர்கள் தான் முத்தி இன்பத்தை பெற முடியும்னு சொல்றாங்களே. அப்ப அறிவும் செயலும் கெட்டது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பொருளும் கெட்டது தானே அர்த்தமாகும். அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகமே ஏற்பட்டது. விழிக்கரம்தான் அற்றவரே புல்லும் பிறவி பொடிப்பர். புல்லும் பிறவி பொருந்துகின்ற பிறவியை பொடிப்பர். என்ன அந்த பிறவியை போக்குவார்கள்? யார் போக்குவார்கள் என்று சொன்னால், விழியும் கரமும் அற்றவர்கள் தான். விழி கரம்னா இங்க நேரடியா பொருள் பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் விழியும் கரமும் நீங்கிட்டோ அவர்களுக்கெல்லாம் பிறவி நீங்கிடுமா? அப்படி பொருந்துமா? அது விழி, அதாவது கண் வந்து இங்க ஞானத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது, கரம் வந்து செயலுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. ஆகவே விழியினால் ஞான சக்தியும் கரத்தினால் கிரியாசக்தியும் குறிப்பிடப்படுகின்றன.